ஜெபம் ஜபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வரத்தக்கதாய் நீர் எங்களுக்கு தந்த எல்லா சாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து பாடினோம், உம்முடைய வேத வசனங்களை வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கப் போகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். அடியானை சிலுவையின் மறைவில் மறைத்து கொள்ளும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியை நாம் பல முறை படித்திருக்கிறோம், பல முறை ஆண்டவருடைய செய்தியை நாம் அதிலிருந்து கேட்டிருக்கிறோம். இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அவரோடு கூட எடுத்து கொள்ளுவதற்காக ஆண்டவர் முன்குறித்த நேரம் வந்துவிட்டது. ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றிலே எடுத்து கொள்ள வேண்டிய நேரம் வந்தபொழுது எலியாவினுடைய வேலைக்காரனாக இருந்த எலிசா எலியாவோடு கூட கடந்து போகிறான். இருவரும் பல இடங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து செல்கிறார்கள். கடைசியாக ஒரு இடம் வந்தவுடன் எலியா எலிசாவினிடத்தில் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை எடுத்துக்கொள்வார். உடனடியாக எலிசா சொல்லுகிறான், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனம், அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை கேட்டவுடன் எலியா நினைக்கிறான், ஒரு அரிதான காரியத்தை நீ கேட்டிருக்கிறாய், ஆனாலும் தேவன் உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லுகிறான். அதற்கு ஒரு நல்ல காரணம் சொல்கிறான், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அதே போல எலிசா எலியாவை பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சுழற்காற்றிலே எலியா வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டான். எடுத்து கொள்ளப்பட்டவுடன் எலிசா திரும்பி வருகிறான். யோர்தானை கடக்க வேண்டிய நேரம் வருகிறது. அந்த யோர்தான் கரையில் நின்று கொண்டு அவன் கேட்கிறான், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி எலியாவின் மீதிருந்து விழுந்த அந்த ஆடையை அவன் கையில் பிடித்து கொண்டு அந்த சால்வையை அடிக்கிறான். அங்கே எலிசா அடித்தவுடன் அங்கே நம்ம பார்க்கின்ற காட்சி என்னவென்று சொன்னால், அங்கே தண்ணீர் இரண்டாக பிளக்கிறது. அவன் திரும்பி வருகிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு வரலாற்று சம்பவமாக இருக்கலாம். இது வரலாற்றில் நடந்த உண்மையாக ஒன்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம்ம கேட்கலாம், இந்த வேத வசனத்திலிருந்து இன்று எனக்கு என்ன? ஒருவேளை எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டதே, நான் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி. பிரியமானவர்களே, எலிசா இரட்டிப்பான நன்மையை பெறுவதற்கு என்ன செய்தான்? இந்த மாலை நேரத்தில் நீங்களும் நானும் இரட்டிப்பான நன்மையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஹவு டு கெட் த டபுள் போர்ஷன், அதைதான் நாம் சிந்திக்கப் போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டு பேர் வாழ்க்கையை கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் என்று சொன்னால், எலியா ஒரு முதிர் வயதுள்ளவன், நீண்ட நாட்களாய் தேவனுக்காக ஊழியம் செய்தவர். எலிசா அவருடைய வேலைக்காரர், அவருக்கு கொஞ்ச வயது. எலியா ஒரு தலைவனாக இருக்கிறார், எலிசா அவருடைய வேலையாளாக இருக்கிறார். எலியா தேவனுக்காக பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்தவர் எலிசா எலியாவோடு இருந்து அதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர். இப்பொழுது நேரம் வந்துவிட்டது இரட்டிப்பான நன்மையை. எத்தனையோ முறை எலியா செய்த அற்புதத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த எலிசாவுக்கு அவன் மனதிலே ஒரு ஆசை வந்தது, எலியாவிடம் இருக்கிற அதே வரம் எனக்கு வேண்டும், அதை நான் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் இந்த உலகத்திலே பல ஆசை உண்டு. நாம் பல காரியங்களை எதிர்பார்க்கிறோம். உயர்ந்த கல்வியை எதிர்பார்க்கிறோம், நல்ல உயர் ஸ்தலத்தில் வேலையை எதிர்பார்க்கிறோம், நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கிறோம், நல்ல சரீர சுகத்தை எதிர்பார்க்கிறோம், தேவ ஆசீர்வாதங்களை உச்சிதங்களை எல்லாம் எதிர்பார்க்கிறோம். பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிறவைகள் நமக்கு கிடைப்பதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் எலிசாவை போல தேவனுடைய வரத்தை பெறுவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்துவதில்லை. இங்கு எப்படி தகுதிப்படுத்தினார்கள் அதைதான் இந்த வேத வசனத்தில் இருந்து நாம் சிந்திக்க போகிறோம். முதல் காரியம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான்கு பட்டணங்கள் வழியை அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் வாழ்க்கையில் இந்த நான்கு பட்டணங்களை கடந்தாக வேண்டும். அவ்விதமாய் கடக்கும் பொழுதுதான் தேவனுடைய வரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிறார். முதல் வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 1 வசனம், கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ள போகிற பொழுது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார்கள். முதல் காரியம், கில்காலில் இருந்து நீங்களும் நானும் புறப்பட வேண்டும். இந்த கில்கால் என்பது என்ன? ஒருவேளை கில்கால் என்பது ஒரு பட்டணம். கில்கால் என்பது வேத வசனத்தின்படி பார்ப்போம் என்று சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் முறையாக ஆண்டவருக்கு பஸ்காவை கொண்டாடின இடம் கில்கால். ஆண் பிள்ளைகளை எல்லாம் விருத்த சேதனம் செய்த இடம் கில்கால். அவர்களுக்கு இருந்த நிந்தை நீங்கின இடம் கில்கால். அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்ட இடம் கில்கால். எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தின் நினைவாக நிறுத்தி ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தின இடம் கில்கால். யோசுவா 4:19 சுருக்கமாக சொல்ல போனால், இந்த கில்கால் என்பது ஒரு மனிதன் முதல் முறையாக தேவனை சந்தித்த இடம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு கில்கால் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில வந்த கில்கால் எப்படிப்பட்டது? முதல் முறையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிலை, முதல் முறையாக ஞானஸ்நானம் பெற்ற இடம், தேவனோடு கூட என்னை நான் திடப்படுத்திக் கொண்ட கன்ஃபர்மேஷன் பண்ணப்பட்ட இடம். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் என்னையே ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் கசந்து அர்ப்பணித்த இடம். மாத்திரமல்ல, என் பாவம் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த ஒரு இடம், அதுதான் என் வாழ்வில் கில்கால். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கில்காலை கடந்ததினால்தான் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இன்னும் அநேகர் கில்காலே வரல, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக முதல் முறையாக பிறந்த பொழுது நீங்களும் நானும் கில்காலுக்கு வந்துவிட்டோம். ஆனால் இந்த கில்காலில் வந்து அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் கில்காலிலே நின்று விடுகிறார்கள். அங்கதான் சோகமான செய்தி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது முதல் இந்த உலக வாழ்க்கை முழுவதும் அதே நிலையில் இருக்கிறார்கள். அதை விட்டு மீறி வரவில்லை. ஆண்டவர் எலியாவை எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரம் வந்தபொழுது எலியாவும் எலிசாவும் என்ன செய்தார்களாம்? வேதம் சொல்கிறது, கில்காலில் இருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? புறப்பட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மை தருவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வளர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர வேண்டும். இந்த கில்கால் வாழ்க்கை நிறைய பேருக்கு சுகமா இருக்கும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் உண்மை, நான் ஆண்டவரை ஜெபம் பண்ண வருகிறேன் உண்மை, தினசரி வேதம் வாசிக்கிறேன் உண்மை, தெரிந்த 4 பேருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகிறேன் உண்மை, பிரியமானவர்களே, இது கில்காலில் ஆண்டவரை சந்தித்த இடமாகத்தான் இருக்கிறதே ஒழிய அதை காட்டிலும் மேலாக வளரவில்லை. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எலியா சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை அங்கே எரிகோ மட்டும் போக சொல்லுகிறார், பெத்தேல் மட்டும் போக சொல்லுகிறார் என்று அழைக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? எலிசா அங்கே நின்று கொண்டு, நீ வேண்டுமென்றால் போலாம், ஆண்டவர் உன்னை தானே எடுத்துக்கொள்ள போகிறார், எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்று ஒதுக்கி வைக்காமல் எலியாவோடு கூட அவன் புறப்பட்டு போனான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலிசா அங்கே நிற்க விரும்பவில்லை. லேசான காரியத்தை அவன் வாழ்க்கையில் செய்ய விரும்பவில்லை. தேவனுக்காக ஏதாவது ஒன்றை வைராக்கியமாக செய்ய நினைக்கின்றான். இப்பொழுது எலியா புறப்பட்டு போகிறான், அவனுக்கு பின்னாக எலிசா தொடருகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இந்த கில்காலை நாம் கடந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு படி முன்னேறி நின்றிருக்கிறோமா? அல்லது நீங்களும் நானும் அதே நிலையில், 10 வருஷத்துக்கு முன்ன எப்படிப்பட்ட கிறிஸ்தவன், 20 வருடத்திற்கு முன் நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தேன், அதே நிலையில் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோமா? எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வந்த பொழுது எலிசா எலியாவை பின்தொடர்ந்து போகிறான். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, ரெண்டாவது ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் அந்த இடத்திற்கு வந்தாக வேண்டும். அது என்ன இடம் தெரியுமா? வாசியுங்கள் 2வது வசனம். போதும் பிரியமானவர்களே, இப்போ 2வது ஒரு இடம், அங்கே எலியாவும் எலிசாவும் புறப்பட்டு போனார்கள். அது என்ன இடம்? வேதம் சொல்கிறது அந்த இடத்திற்கு பெயர் பெத்தேல். பெத்தேல் என்பது எப்படிப்பட்ட இடம் என்று கேட்டால், இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் ட்ரீம்ஸ். நிறைய தரிசனங்கள் அல்லது சொப்பனங்கள் நிறைந்த ஒரு இடம், அதுதான் இந்த பெத்தேல். இந்த பெத்தேலை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் நம்மை சந்திக்கின்ற இடம் பெத்தேல். வேதத்திலே பலர் தேவனை கண்டார்கள். ஆதியாம புஸ்தகத்திலே பார்க்கிறோம், யாக்கோபு தேவனை முதல் முதலாக கண்ட இடத்திலே அவன் என்ன சொல்வான் தெரியுமா? அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுவான். காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி. பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு என்று அர்த்தம். பெத்தேல் என்பதற்கு பார்த்தீங்கன்னா, இது சரியாக கில்காலில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். பெத்தேல் என்பது இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு உறவுகளை உண்டாக்குகின்ற ஒரு இடம் என்று நம்ம பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இந்த ஒரு இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு மாறி வரும் பொழுது, பெத்தேலுக்கு வந்தவுடன் தரிசனங்கள் ஆரம்பமாகிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எங்களுக்கு ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறாரு, நாங்கள் சொப்பனங்களை காண்கிறோம். மற்றவர்களுக்கு அது கேட்பதற்கு வித்தியாசமாக தெரியலாம். பிரியமானவர்களே, நீங்கள் பெத்தேல்ல வந்து நின்றால் தேவன் உங்களுக்கு சொப்பனங்களை கொடுப்பார், தேவன் உங்களுக்கு தரிசனங்களை கொடுப்பார். ஏனென்று சொன்னால், பெத்தேல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேறின நிலை. எல்லாரும் பெத்தேலுக்கு வருவதில்லை, அநேகர் பெத்தேலை உணருவதும் இல்லை. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? எலியாவோடு கூட எலிசா போகிறான், பெத்தேலுக்கு வருகிறார்கள். பெத்தேல் வந்தவுடன் அங்கே தரிசனத்தை காண்கிறார்கள். பவுலடியார் மிக அழகாக சொல்லுவார், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில், தேவனை சந்திப்பதற்காக 3வது வானம் வரைக்கும் நான் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று சொல்லுவார். வேதத்திலே பலர் தரிசனங்களை கண்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனோடு கூட உலாவினதை நம்மால் பார்க்க முடியும். இவர்கள் எல்லாம் வாழ்க்கையின் ஆவிக்குரிய நிலையில 2வது நிலையில் வந்தவர்கள். 2வது நிலைக்கு வந்தவுடன் தரிசனங்களை காண ஆரம்பிக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் ஆண்டவர் மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். இது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ ஆவி நம்மை தொடும் பொழுது, தேவ ஆவி நம்மில் நிலைவரப்படும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உன்னத நிலை அடைய ஆரம்பிப்போம். நிறைய நேரங்களில் பிரியமானவர்களே, உலக காரியத்திற்கு மனிதன் விரும்புகிறான், ஆசைப்படுகிறான், அதை பெறுவதற்காக ஓடுகிறான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெத்தேல் வருவதற்கு தயங்குகிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே நீண்ட நேரம் காத்திருக்க பயப்படுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை தேடி தேவ ரகசியத்தை பெறுவதற்கு மனிதன் விரும்புவதில்லை. இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் ஆட்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த பெத்தேல்ல வந்தவுடன் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். யாக்கோபு பெத்தேலில் வந்து என்ன செய்தான் தெரியுமா? தூங்கிவிட்டான். இந்த உலக வாழ்க்கை அவ்வளவுதான் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் தேவன் தட்டி எழுப்புகின்றார். தேவன் அவனோடு கூட பேசுகின்றார். புதிய உடன்படிக்கை அவன் வாழ்க்கைக்கு அர்த்தமே பெத்தேல தான் உண்டானது. யாக்கோபு எல்லாவற்றையும் பெற்றவனாக தன் தகப்பன் வீட்டை விட்டு ஓடின பொழுது அவன் ஒரு கல்லை தன்னுடைய தலைக்கு வைத்தவன் நித்திரை செய்துகிறான். அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டான். தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் கண்டான். அவன் சொல்லுகிறான், இது தேவனுடைய வீடு. அவன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் அன்னைக்கு தான் உருவாச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை ஏன் வாழ்றோம் என்று தெரியாத மக்களுக்கு காரணம் என்ன? இன்னும் அவர்கள் பெத்தேலுக்குள் வரவில்லை. பெத்தேல் வாழ்க்கை நிலைக்கு உயரவில்லை. பெத்தேலுக்குள் வந்தவுடன் தரிசனங்கள் தானாய் வரும், தேவனுடைய வெளிப்பாடுகள் தானாய் வரும். தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வெளிப்பாடுகள் தானாய் வரும். மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் தகர்ந்து ஓட ஆரம்பிக்கும். இந்த வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், எலியாவும் எலிசாவும் இப்பொழுது பெத்தேல் வந்து விட்டார்கள். பெத்தேல் வந்தவுடன் அநேகர் சொல்றாங்க, எலியா கிட்ட யாரும் பேச விரும்பவில்லை. எலிசாவிடம் சொல்லுகிறார், எலியாவை கடவுள் எடுத்துக்கொள்ள போகிறாரே, நீ அவர் பின்னால போனா உனக்கு என்ன கிடைக்கும்? நீ கைவிடப்பட்டவனாக நீ திரும்பி வர வேண்டுமே என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், அதிகமாக ஜெபிப்பதற்கு உலகம் விரும்புவதில்லை, விடுவதும் இல்லை. அதிகமாய் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கனா மற்றவங்க சொல்றாங்க, உனக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் எலியேசா என்ன சொன்னா தெரியுமா? அவன் யார் சத்தத்தையும் கேட்கவில்லை. அவன் தன் எஜமானோடு கூட அவன் கடந்து அவன் பின்னாடி சென்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்வினுடைய இரண்டாவது நிலை பெத்தேல். பெத்தேல் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில தேவ தரிசனங்களும் தேவ உடன்படிக்கைகள் வெளிப்படும். மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு கூட பேசுவார். மூன்றாவது ஒரு இடத்திற்கு நேராய் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். வசனம் நான்காவது வசனத்தை வாசியுங்கள். பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அந்த இடத்திற்கு பெயர் எரிகோ. எரிகோ என்று சொன்னவுடனே நமக்கு தெரியும் எரிகோ எப்படிப்பட்ட ஒரு பட்டணம் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 40 வருடம் நடந்து முடிந்தவுடன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்தை அவர்கள் பெறுவதற்கு அங்கு வருகிறார்கள். அங்கு வந்தவுடன் எரிகோல என்ன நடந்து தெரியுமா? இவங்க ஒண்ணுமே செய்யல. தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். எரிகோவினுடைய கோட்டை, எரிகோவினுடைய சுற்றுச்சுவர், எரிகோ என்ன ஆனது? தரை மட்டமாய் உடைந்து விழுந்தது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் எரிகோ நிலைக்கு வரும் பொழுது ஆண்டவர் வேதத்தில் சொல்றார் தெரியுமா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க உங்க எதிராளி கிட்ட போராட வேண்டியதில்லை, தேவன் உங்களுக்காக போராடுவார். அநேக நேரங்களில நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எரிகோவுக்கு வருவதில்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எரிகோ மட்டும் உயர வேண்டும். இந்த எரிகோ எப்படிப்பட்டது என்று சொன்னா, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எரிகோ ஒரு சின்ன ஒரு டவுன், ஒரு ஸ்மால் டவுன் தான். அங்கதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மிக பெரிய வெற்றியை முகமுகமாய் கண்டார்கள். அது மாத்திரமல்ல, எரிகோ ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணம், ஒரு பள்ளமான இடம். அது மாத்திரமல்ல, அந்த எரிகோவில் வந்து அவர்கள் நல்ல வளமையான மரம் செடி கொடிகள் இருந்தது, நிறைய பாம் ட்ரீஸ் இருந்தது. அந்த எரிகோவில் வந்து அதிகமாக அரோமேட்டிக்லாம் தயாரிப்பார்கள், வாசனை துறவியங்கள் எல்லாம் வாசனை வீசக்கூடிய ஒரு பட்டணம். கானானிய ஒரு பட்டணம் கானானிய தேவனை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் எத்தனையோ அந்த நாட்டிற்கு சிறப்பு இருந்தாலும் அந்த கானான், அந்த எரிகோ, அந்த கானானிய பட்டணத்தில் அந்த எரிகோவுக்கு ஒரே ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? துதியின் சத்தத்தால் அது இடிந்து விழுந்தது. அதுதான் அந்த எரிகோவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. புதிய ஏற்பாட்டிலும் நம்ம எரிகோவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசுவானவர் எரிகோ வீதியில் நடந்து போவதெல்லாம் நமக்கு வேதம் சொல்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எரிகோவுக்கு நாம் நிலைக்கு வரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய முன்னேற்றத்தை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த எரிகோவில் நடந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஒரே இரவில் எரிகோவில் மிகப்பெரிய மாற்றம் வந்தது. அதை குறித்து ஒரு வேத ஆராய்ச்சி விதமாக சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு முன்னே அந்த எரிகோவில் ஒரு பெரிய திருமண சந்தோஷம் நடந்துட்டு இருந்திருக்கும். அடுத்த நாள் அந்த எரிகோ பட்டணம் இல்லை. அதுக்கு முந்தின நாள் தான் குழந்தை புதுசாக முதல் நாள் உலகத்தை கண்டிருக்கும். அடுத்த நாள் எரிகோ ஒன்றுமே இல்லை. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னதான் எரிகோவில் ஒருவன் வந்து எனக்கு வேலைக்குல ப்ரமோஷன் கிடைத்துன்னு சொல்லியிருப்பான். அடுத்த நாள் அந்த எரிகோ கோட்டை விழுந்தது. அதுக்கு முந்தின நாள் தான் எரிகோவுக்கு புதிய உறவினர்கள் வந்திருப்பாங்க. அடுத்த நாள் எரிகோ இல்லை. எரிகோ ஒரு நிரந்தரமான இடம் அல்ல. ஆனால் எரிகோ ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு நினைப்பூட்டுகின்ற இடம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எரிகோ வந்தது. எத்தனை பேர் எரிகோ வழியை கடந்து வந்திருக்கோம்? நம்ம நினைக்கலாம் எரிகோ என் வாழ்க்கையில் எப்போ வந்ததுன்னு சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எரிகோ வந்தது. எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நம்ம சொல்கிறோம், பிரதர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. நான் மரணத்திலிருந்து தப்பித்தேன். சொல்கிறீங்களா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எரிகோ. நம்ம சொல்கிறோம், பிரதர் நான் ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா 7 நாள் உபவாசம் இருந்தேன். அந்த 7 நாள் உபவாசத்தின் பிறகு நான் ஒரு பெரிய வெற்றியை கண்டேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ட எரிகோ. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே 3 மாசத்துக்குள்ள 1 வாட்டி வேதத்தை படித்து முடித்தேன். அதுதான் நாம் கண்ட எரிகோ. நம்ம சொல்லலாம், என்றைக்கோ ஒரு நாள் நான் என்ன செய்தேன், நான் ஊழியங்களுக்கெல்லாம் உதவி செய்து ஆலயத்தை கட்டி தேவ நாமத்தை உயர்த்தினேன் என்று சொல்லி. அது நம்முடைய வாழ்க்கையில் வந்த ஒரு எரிகோ. என்றைக்கோ நான் தேவனுக்காக ஒரு நாள் ஊழியம் செய்தேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், என்றைக்கோ நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் எரிகோவில் நிற்கிறோமா? இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு எரிகோவை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமா? கடந்த கால வெற்றிகளை நினைவு கூறுகின்ற இடம் எரிகோ. ஆனால் கடந்த கால வெற்றி மாத்திரம் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றும் தேவன் அற்புதம் செய்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பிரதர் 2000 வருஷத்துக்கு முன்னே குருடனை சுகப்படுத்தினார், பார்வை கொடுத்தார், அநேகரை நல்லது செய்தார்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கும் தேவன் செய்கிறார். அதை நீங்களும் நானும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். அதுதான் நீங்களும் நானும் எரிகோவின் வாழ்க்கையை நேருக்கு நேராக சந்திப்பது. அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் அல்ல, ஒருவேளை இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் நடந்து எரிகோவுக்கு முன்ன வந்து எரிகோ அப்படி சுத்திட்டு வரும்போது எரிகோ கீழே தரை மட்டும் விழுந்ததுன்னா அது ஒரு நாள் நிகழ்வு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அது அந்த நிகழ்வு. விசுவாசத்தில் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில எரிகோ கோட்டைகள் தகர்த்து கீழே தள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் எங்க கவலை தீரவே மாட்டேங்குது, எங்க பிரச்சனை போகவே இல்லை, எங்கள் குடும்பத்தில் துன்பம் நீங்கவே இல்லை. எரிகோவில் நீங்கள் நிற்கவில்லை, எரிகோவில் நின்று பாருங்கள், எரிகோவின் கோட்டைகள் தரைமட்டமாகும். ஆண்டவர் சொல்கிறாரு, எலியா கிட்ட சொல்கிறாரு, எரிகோ வரைக்கும் போன்னு சொல்கிறாரு. உடனே அவன் சொல்லிட்டான், நான் எரிகோ வரைக்கும் போகிறேன். எலியாவினுடைய வேலைக்காரன் எலிசா சொல்கிறான், நானும் வருவேன், நானும் அந்த அனுபவத்தை நான் சந்திப்பேன். பார்த்தீங்கன்னா அங்கே எரிகோவுக்கு போகிறார்கள். அங்கும் சில தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டு சொல்கிறாங்க, எலிசாவை பார்த்து, ஏ இன்றைக்கு உன்னுடைய எஜமானரை உன்னை விட்டு அவர்கள் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? ஆனால் அவன் சொல்லுகிறான், தெரியும், ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், என் எஜமானனை விட மாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எரிகோவில் வந்து நம்ம நின்ற நாட்களை நினைத்து பாருங்கள். நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிறோம், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய வெற்றிகள். ஆனால் பிரியமானவர்களே, என்றைக்கும் நடந்த வெற்றிகள் அல்ல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்க வேண்டும். அன்னைக்கு நிறைய பேர் அந்த பழைய மகிமையை எடுத்துக்கொண்டு பழைய வாழ்க்கையில் நடந்த பழைய நிகழ்வுகளை நினைத்து கொண்டு இன்றைக்கு சில நினைத்து கொண்டு நம்ம வாழ்கிறோம். பழைய வெற்றிகள் அல்ல, இன்றைக்கு நமக்கு வெற்றி அவசியம். ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு மனிதர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ட்ராமாட்டிக் ஈவெண்ட் அது. உடனே என்ன பண்ணார், இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் ஒரு 20 பக்க சாட்சி ஒன்று எழுதினார். நான் ஆண்டவரை எப்படி கண்டேன், ஆண்டவர் என்னோடு பேசினார், அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு 20 பக்கத்தில் எழுதி ஒரு 1000 பிரிண்ட் போட்டார், எல்லாருக்கும் கொடுத்தார். என்னுடைய சாட்சியை படித்து பாருங்கள், ஆண்டவர் என்னை எப்படி சந்தித்தார் என்று சொல்லி. 1 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மனிதர் வயதான நிலைக்கு போயிட்டார். ஒரு நாள் வியாதி படுக்கையில் பெட்டில் படுத்திருக்கார். படுத்திருந்த பொழுது அவரை சந்திக்க ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார். நண்பரும் அவரும் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசும்போது அந்த படுக்கையில் படுத்திருந்த நபர் சொன்னார், என் சாட்சியை நீங்கள் படித்தது உண்டா என்று கேட்டார். உடனே அந்த அவரை சந்திக்க வந்த மனிதர் சொன்னார், இல்லை நான் படித்ததில்லை பிரதர். என்ன பிரதர், என் சாட்சியை நான் எவ்வளோ அழகாக எழுதி நான் வைத்திருக்கிறேன், அதை நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள் என்று சொன்னார். சரி கொடுங்க அப்படின்னு சொன்னார். சொன்னவுடன் அந்த படுக்கையில் படுத்திருந்த மனிதர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டார், ஹனி வேகமாக போய் அந்த ட்ரங்க் பெட்டியில் நான் வைத்திருக்கிற அந்த சாட்சியை வேகமாய் கொண்டு வா என்று சொன்னார். உடனே மனைவி வேகமாய் போய் ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்துட்டு சொன்னாங்க, அன்பான கணவரே, உங்கள் சாட்சியை கரையான் தின்றுச்சு, உங்கள் சாட்சியை கரையான் தின்றுவிட்டது, இப்போ சாட்சி இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி எங்கே இருக்கிறது? இன்னைக்கு நிறைய பேர் என்னைக்கோ நடந்ததை நினைச்சிட்டே நம்ம நினைக்கிறோம், நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். பிரதர் பிரியமானவர்களே, நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் என்பது முக்கியமில்லை. தேவனிடத்தில் இரட்டிப்பான நன்மை பெறுவதற்கு நீங்களும் நானும் இப்பொழுது எப்படி இருக்கிறோம், அதை தான் தேவன் பார்க்கிறார். எலிசாவுக்கு ஒண்ணுமே இல்லை. எலிசா கிட்ட எலியா கடவுளோடு கூட வாழ்ந்த மனிதன், தேவன் அவரை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எலிசாவுக்கு ஒன்றும் இல்லை கையில், எஜமானும் போயிட்டு அவ்வளவுதான், நாளைக்கு என்ன செய்வோம் என்று தெரியாது. ஆனால் விடாப்பிடியாக அவன் எலிசா எலியாவோடு கூட நடந்து போகிறான். பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கள் எரிகோவையும் கடந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு எரிகோ வரும். அதில் எரிகோவிலும் நம்ம நின்றக்கூடாது. நிறைய பேர் கில்காலில் நிற்பாங்க, கில்காலில் நிற்கக்கூடாது, அதை தாண்டி வர வேண்டும், பெத்தேல் வரணும், அங்கே நிறைய தரிசனங்கள்லாம் வரும், அங்கேயும் நின்றக்கூடாது, அதையும் தாண்டி வர வேண்டும். எரிகோ வரும், நிறைய அற்புதங்கள் எல்லாம் நடக்கும், அதையும் தாண்ட வேண்டும். இப்போ கடைசியாக ஒரு இடத்துக்கு வராங்க. எந்த இடத்துக்கு வந்தாங்க படிங்க அந்த வசனத்தை. பிரியமானவர்களே, நான்காவதாக அவர் ஒரு இடத்துக்கு வராங்க. என்ன இடம் தெரியுமா? யோர்தானுக்கு வந்தார்கள். யோர்தான் என்ன இடம்? இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் டெத். யோர்தான் என்று சொன்னவுடன் நமக்கு தெரியும், அது ஒரு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினேன். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தினுடைய கடைசி எல்லை, அதை கடந்துட்டு அவ்வளோதான், அதோட வாழ்க்கை முடிந்துவிடும். இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் டெத் ஆர் பிளேஸ் ஆஃப் எண்ட். யோர்தான் நதியை குறித்து நிறைய நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்றது அங்கே தான். அதே போல நாகமான் தன் வாழ்க்கையில் இருந்து வியாதி நீங்கின இடம் அதுதான். அதுதான் வாழ்க்கையின் கடைசி. அது வற்றாத ஒரு ஜீவ நதி. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோர்தான் மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டார். யோர்தான் என்பது தன்னுடைய சுயம் நீங்குகிற இடம், தேவ பெலன் நம்மோடு கூட பலப்படுகிற இடம். யோர்தான் வந்துட்டா மனிதனுடைய சுயம் அங்கு முடிந்துவிடும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதனுடைய சிம்பாலிக்கலாக தான் யோர்தான் என்று பெயர் வைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தாலும் சுயம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு முழுவதுமான சுயத்தை விட்டு நீங்கின ஒரு வாழ்க்கை சூழ்நிலை வராது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்கே முழுவதுமாய் உன்னை நீ என்ன செய், அர்ப்பணித்து விடு, உன் சுயத்தை முழுவதுமாய் அர்ப்பணித்து விடு. எரிகோவின் யோர்தானின் அடையாளம் உனக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம். பார்த்தீங்கன்னா அநேக தீர்க்கதரிசிகள்லாம் அங்கே நின்றுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. வசனம் 7-8 வசனத்தை பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள்லாம் இருந்துட்டு எப்போ அந்த யோர்தான் பக்கம் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எலியாவுக்கு பின்னால் எலிசா போகிறான். எலியா அசால்ட்டா கையில் இருந்த சால்வையை எடுத்து யோர்தானை அடிக்கிறான். யோர்தான் ரெண்டாக பிரிகிறது. ரெண்டே பேர் மட்டும் போகிறாங்க அந்த உலர்ந்த தரையில். பின்னாடி ஒரு கூட்ட மக்கள் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வாழ்க்கைக்கு நல்லதில்லைன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பிரியமானவர்களே, நம்ம முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணிப்பதை நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்முடைய உறவினர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, திருச்சபை ஏற்றுக்கொள்ளாது. நிறைய நேரங்களில் நம்ம தேவனுக்காக வைராக்கியமாக ஏதாவது செய்ய நினைச்சா நிறைய தடைகள் வரும். எப்போ அதெல்லாம் ரொம்ப கடினமான வாழ்க்கை, அது உனக்கு தேவையில்லை என்று சொல்லுவார்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் 50 பேர் நின்று கொண்டு சொல்லுகிறார்கள், எலிசாவை பார்த்து போகாதே. ஆனால் எலிசா சொல்லுகிறார், நான் யோர்தானையும் கடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் யோர்தானில் வந்து நிற்க வேண்டும், யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தான் கரையில வந்ததுதான் எலியா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் கேள். அப்ப எலிசா சொல்ற, எனக்கு இரட்டிப்பான வரம் வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே யோர்தான் கரையில, அதே யோர்தான் எந்த இடத்தில் அவன் நின்று ஆசைப்பட்டான், அவன் யோர்தான் வந்து நின்றவுடன் அவன் எலியாவை தேவன் எடுத்துக்கொள்கிற நேரம் எலிசா இரட்டிப்பான வரத்தால் நிரப்பப்படுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் யோர்தான்ல வந்து நின்னா அற்புதம் தானா நடக்கும். யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டியதில்லை, யாரோ ஒருத்தர் இடத்துல போய் நீங்க உங்க கஷ்டத்தை சொல்ல வேண்டியதில்லை. யோர்தான்ல நீங்கள் நின்றால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எலிசா கிட்ட ஒண்ணுமே இல்லை, காசும் இல்லை, பணமும் இல்லை. அவன் போட்டிருந்த சட்டையும் கூட கிழித்துக் கொள்ளுகிறான். காரணம் என்ன? என்னுடைய எஜமானரை தேவன் எடுத்துக்கொண்டார், துயரம். ஆனால் எலிசாவின் மீது இருந்த ஆடை கீழே விழுகிறது, அதை கையில எடுத்துக்கொள்ளுகிறான். அந்த ஆடையை முறுக்கி அடிக்கிறான். பாருங்க, அதே வார்த்தை, எந்த வார்த்தையை சொல்லி எலியா யோர்தானை இரண்டாக பிளந்தான் அதே வார்த்தையை சொல்லுகிறான். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடிக்கிறான். தண்ணீர் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, அவன் கில்காலிலே இருந்திருக்கலாம். கில்கால்ல இருந்தா ஒரு எஜமானர் போயிட்டா இன்னொரு எஜமானருக்கு அடிமையாக வேலை செய்ய போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவன் யோர்தான் வந்ததினாலே இப்போ எலியா இல்லை, எலிசா திரும்பி வருகிறான். எலியா செய்த அதே அற்புதத்தின் இரட்டிப்பை எலிசா செய்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் யோர்தான் வரைக்கும் வந்தான். ரெட்டிப்பான நன்மையை பெற்ற நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, அப்படியே வாழ்க்கையில் அமைதியாக இருந்துகிட்டே இருப்போம், ஆண்டவர் எங்களுக்கு நிறைய ரெட்டிப்பான வரம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ரெட்டிப்பான வரம் கொடுக்க மாட்டார். வேதம் அப்படி சொல்லவே இல்லை. வேதம் சொல்கிறது, நீ யோர்தானில் வந்து நில். நம்முடைய வாழ்க்கையில் யோர்தான் என்கிற ஆவிக்குரிய உன்னதமான நிலைக்கு நாம் நம்மை உயர்த்தும் பொழுது, நம்மை நாமே முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது யோர்தானில் தேவன் ரெட்டிப்பான நன்மையை தருகிறார். கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? கில்காலில் நிற்கிறோமா, இல்லை பெத்தேலில் நிற்கிறோமா, இல்லை எரிகோவில் நிற்கிறோமா, அல்லது யோர்தானில் நிற்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எலியா ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வந்தபொழுது எலிசா எலியாவை விடவில்லை. எலிசா எலியாவோடு கடந்து சென்றான். யோர்தானில் போனதும் இரட்டிப்பான நன்மையை பெற்றான். அதே இரட்டிப்பான நன்மையை தேவன் நமக்கும் தருவாராக. ஆமென்.